திரும்பமாக நாம் இன்றைக்கு மத்தேயு 28 அதிகாரம் 20 வசனத்துக்கு திரும்பலாம். அங்கே ஆண்டவராகிய இயேசு, நாம் சகல தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கு, அதாவது அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற சீஷர்களுக்கு, அவர் கட்டளையிட்ட அனைத்தையும் கை கொள்ளும்படி போதிக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இதைத்தான் நாம் கடந்த வாரங்களாக நாட்களாக பார்த்து வருகிறோம். இப்பொழுது மத்தேயு 6 அதிகாரத்தை பார்க்கலாம், 9 வசனத்திலிருந்து பார்க்கலாம். முதல் 4 வசனங்களிலே, 5 முதல் 8 வரை உள்ள வசனங்களிலே நாம் எப்படி ஜெபிக்க கூடாது என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். பரிசேயரை போல் மாயக்காரரை போல ஜெபிக்காதபடி, அர்த்தமற்ற வார்த்தைகளை அலப்பாதபடி, நீண்ட ஜெபம் பண்ணாதபடி. ஆனால் பரலோகப்பிதா நம்முடைய தேவை அறிந்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். முதலாவது அவர் எப்படி நாம் ஜெபிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார், அதற்கு பிறகு நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நான் கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது மிக குறைவான ஜனங்கள் தான் இயேசுனுடைய போதகத்தை மிக ஜாக்கிரதையாக எடுத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் எப்படி ஜெபிக்க கூடாது என்பதை சொன்னார், அதை அநேகர் சீரியஸாக எடுத்துக் கொள்வதில்லை. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார், அதையும் அநேகர் சீரியஸாக எடுத்துக் கொள்கிறதில்லை. இயேசு சொன்னார், நீயோ ஜெபம் பண்ணும் போது இப்படி ஜெபம் பண்ணு, பல்லவ மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இதோ குருட்டத்தனமாக இதை திரும்பி திரும்பி சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை, அதிலே அப்படி சொல்வதிலும் தவறு இல்லை. ஆனால் அதனுடைய இருக்கிறதான ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் அர்த்தத்தோடு சொன்னால் அது நலமானது. இதனுடைய ஜெபம், நம்முடைய எல்லா ஜெபத்தினுடைய குணமும் குணாதிசயம் இப்படிதான் இருக்க வேண்டும். முதலாவது சொல்லுகிறார், உங்களுடைய பரலோக பிதாவே என்று தேவனை அழைக்க வேண்டும். பழைய உடன்படிக்கையிலே யாருமே தேவனை பிதா என்று அழைக்க துணியவில்லை. அதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? பழைய உடன்படிக்கை ஜெபங்கள் எல்லாம் ஓ தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, அப்படித்தான் ஜெபிப்பார்கள். தேவன் இந்த அண்ட சராசரத்தினுடைய ஒரு தலைமை நிர்வாக அதிகாரி, சிஇஓவா இருக்கிறார். அந்த சிஇஓ இடத்திலே நீங்கள் போய் நேரடியாக பேச முடியாது, நீங்கள் விரும்புகிறபடியெல்லாம் பேச முடியாது. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். ஆனால் அந்த சிஇஓடைய ஒரு பிள்ளை அந்த அவருடைய அலுவலகத்துக்கு சென்று அப்பா என்று கூப்பிடும். அதை நாம் தேவனுடைய பிள்ளையா இருப்பது என்றதனுடைய சாக்கியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய ஜபத்தை பார்க்கும் பொழுது, அநேக கிறிஸ்தவருடைய ஜபத்தை பார்க்கும் பொழுது, நாம் தேவனை பிதா என்று அழைக்கிறதில்லை, ஓ தேவனே என்று அழைக்கிறோம். அதில் தவறொன்றும் இல்லை. அவர் தேவன் தான், அவர் நம்முடைய தேவன், அவரை தேவன் என்று அழைப்பது சரிதான். ஆனால் அவரை தேவனே என்று மட்டும் அழைத்தால் இங்கே ஏதோ தவறு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே அவருக்கு யெகோவா என்ற பெயர் இருந்தது, அல்லது யாவே என்ற பெயர் இருந்தது. அது எப்படி உச்சரிப்பது என்பது நமக்கு சரியாக தெரியாது. ஏனென்றால் இப்ரேய எழுத்துக்களிலே அங்கே உயிரெழுத்துக்கள் போட்டு அந்த வார்த்தை இல்லை. அது யெகோவாவோ யாவே இருக்கலாம். சிலர் யெகோவா என்கிறார்கள், சிலர் யாவே என்கிறார்கள். என்னை பொறுத்த மட்டில் அது ஒரு தேவையற்ற ஒரு விவாதம். நான் தேவனை யெகோவா என்று அழைப்பதில்லை, தேவனை யாவே என்றும் அழைப்பதில்லை. நான் அவரை அப்பா என்று அழைக்கிறேன், அவர் என்னுடைய தகப்பன். ஏனென்றால் இயேசு நாம் தேவனை பார்த்து எங்கள் பிதாவே என்று ஜெபிக்கும்படி கற்றுக் கொடுத்திருக்கிறார். ரோமர் 8 அதிகாரத்திலே பரிசுத்தாவே நம்முடைய இருதயத்துக்குள்ளாக வந்து நாம் தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிறது என்று சொல்கிறோம். ஆனால் ஜனங்கள் பாடுகிற பாடல்களை பார்க்கும் பொழுது எங்களை வழிநடத்தும் வல்ல யெகோவாவே என்று சொல்கிறார்கள். அவர் யெகோவா தான், ஆனால் அவரை பிதா என்று அழைக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய பிள்ளைகளிடத்திலே வந்து திருவாளர் பூனன் அவர்களே என்று சொன்னால் எப்படி இருக்கும், ஏதோ தவறா இருக்கிறது. அவர்கள் ஏன் என்னை திருவாளர் பூனன் என்று அழைக்கிறார்கள், என்னை அப்பா என்று அழைக்க வேண்டுமே. நான் தேவனை யெகோவா என்று அழைப்பதில்லை. அவருடைய பெயர் அதுவா இருந்தாலும் நான் அவரை அப்பா என்று அழைக்கிறேன். ஏனென்றால் அவர் என்னுடைய அப்பா, நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். அந்த யதார்த்தம், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன் என்ற யதார்த்தம் அநேக கிறிஸ்தவர்களுக்கு உரைக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் தங்களை பரிசுத்த ஆவியானவருக்கு திறந்து கொடுக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளே வரும்போது முதலாவது அவர் செய்கிறது, நாம் தேவனை அப்பா என்று அழைக்கிறதான் அந்த பண்ணுகிற காரியம். அந்த மனப்பான்மை நமக்கு மிக மிக முக்கியம். யாரோ உங்களை தேவனை அப்பா என்று அழைக்க வேண்டும் என்று பயிற்சி கொடுக்கிறதுனால் அல்ல, அது உள்ளாக அது பரிசுத்தாவினால் வர வேண்டும். அந்த உள்ளான யதார்த்தம் பரிசுத்தாவியானவர் வரும்பொழுது, முதலாவது அவன் மறுபிறப்படையும் பொழுது, பரிசுத்தாவினால் நிறையப்படும் பொழுது அது வரும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிக முக்கியமான காரியம் தேவனை பிதா என்று அழைப்பது. தேவனை தேவன் என்று அழைக்கலாம், அது சரிதான். அப்படி ஜெபிப்பது நல்லதுதான், சரிதான். ஆனால் நாம் அதிகப்படியாக நாம் தேவனை அழைக்க வேண்டிய விதம் பிதா என்று அழைக்க வேண்டியதும். அவர் சொல்கிறார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாகவே என்று ஜெபிக்கும்படி சொல்கிறார். அவர் இது பூமிக்குரிய ஒரு தகப்பன் அல்ல, நம்முடைய சூழ்நிலைகளை உதவி செய்ய முடியாத பூமிக்குரிய தகப்பன் அல்ல. என்னுடைய பூமிக்குரிய தகப்பன் என்னை நேசிக்கலாம், ஆனால் என்னுடைய கஷ்டமான சூழ்நிலையை அவர் எனக்கு உதவி செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் பரமண்டலங்களில் இருக்கிற பிதா அப்படி அல்ல. அவர் சர்வ லோகத்தையும் உண்டாக்கினவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். உங்களுடைய இந்தியாவுடைய பிரதமர் உங்களுடைய தகப்பனா என்ற எப்படி நினைப்பார்கள்? அவரிடத்திலே போய் உங்களுடைய பிரச்சனை சொல்லிவிடலாம். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா அதை காட்டிலும் இந்த உலகத்தில் இருக்கிற யாரை காட்டிலும் அவர் மிகவும் வல்லமை உள்ளவர். ஏன் உங்களை பிரச்சனை எடுத்துக்கொண்டு அவரிடம் நீங்கள் சொல்லக்கூடாது? ஆகவே இயேசு ஒரு விசுவாசத்துக்கான ஒரு அடித்தளத்தை போடுகிறார். அந்த முதல் வாக்கியத்திலே எங்கள் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே. நான் ஜெபிப்பதற்கு முன்பதாக நான் பேசுகிற ஜெபிக்கிற தேவன் என்னுடைய பரலோக பிதா, அவர் என்னை அதிகமாக நேசிக்கிறவர் என்று உணர வேண்டும். இந்த இரண்டு சத்தியங்களும், என்னை நேசிக்கிறவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அதுதான் என்னுடைய விசுவாசத்துக்கு அடித்தளமாக இருக்கிறார். அவர் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியும், அவர் என்னை அதிகமாக நேசிக்கிறார். இதுதான் விசுவாசத்திற்கான ஒரு அடித்தளம். அந்த முதல் வாக்கியத்திலே இயேசு இந்த விசுவாசத்துக்கான அடித்தளத்தை இடுகிறார். ஆகவே நாம் ஜெபிக்கும் பொழுது எதற்காகிலும் நாம் ஜெபித்தாலும் விசுவாசம் அதற்கு அடித்தளமாக இருக்கும். அதற்கு பிறகு அதற்கு அடுத்து வருகிற ஆறு விண்ணப்பங்களிலே இதை கவனியுங்கள், கவனமாக இதை பாருங்கள். முதல் மூன்று விண்ணப்பங்கள் தேவனை மையமாக கொண்டிருக்கிறது. நாம் தேவனிடத்துக்கு போகும் பொழுது ஜபத்திலே நீங்கள் ஜபத்திற்கு முட்டி போடும் பொழுது உங்களுடைய முதல் விண்ணப்பம் என்ன? எப்பொழுதுமே இது உங்களுக்காக ஏதோ ஒன்றாகத்தான் இருக்கும். உங்கள் குடும்பத்திற்காக இந்த தேவையை சந்தியும், இடுப்பு வலியை மாற்றும், எனக்கு வேலையை தாரும், அவர்களுக்கு வேலையை தாரும், அவர்களுக்கு உணவை தாரும் என்று ஜபிப்பதா இருக்கும். அப்படி ஜபிப்பதில் தவறு இல்லை. நிச்சயமாக இந்த காரியங்களுக்கு எல்லாம் நாம் ஜபிக்க வேண்டும். ஒவ்வொரு சிறு சிறு காரியத்துக்காக நாம் ஜபிக்க வேண்டும். உங்களுடைய சாவியை தொலைத்து விட்டால் கூட நீங்கள் ஜபிக்கலாம். ஆண்டவரே, சாவியை தொலைத்து விட்டேன், இதை கண்டுபிடிக்க எனக்கு உதவி செய்யும் என்று ஜபிக்கலாம். ஒவ்வொரு சிறு காரியத்துக்காக நீங்கள் தேவனிடத்தில் ஜபிக்கலாம். ஆனால் எதற்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கிறீர்கள்? இயேசு சொன்னார், நீங்கள் ஜபிக்கும் பொழுது உங்களுடைய முன்னுரிமை தேவனுடைய சித்தமாயிருக்கட்டும், தேவனுடைய ராஜ்யமாயிருக்கட்டும். அவர் இந்த அதிகாரத்தினுடைய கடைசியிலே 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது வையுங்கள், அதுதான் தேவனுடைய வழி. முதலாவது மூன்று விண்ணப்பங்கள், பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, என்னை குறித்து ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், என்னுடைய நற்பெயர் அது குப்பை தொட்டிக்கு போகட்டும். உங்களுடைய நற்பெயரை குறித்து நீங்கள் அதிகமாய் தேவனுடைய நற்பெயரை காட்டிலும் நீங்கள் கரிசனைப்படுகிறீர்களா? அப்படி என்றால் தேவன் இயேசு கற்பித்தபடி நீங்கள் ஜபிக்கிறதில்லை. ஒருவேளை உங்களுடைய நற்பெயருக்கு யாராவது களங்கம் விளைத்து விட்டார்கள், உங்களுடைய பெண் பிள்ளையினுடைய பெயருக்கு களங்கம் விளைத்து விட்டார்கள், அது இந்த பூமியிலே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதை காட்டிலும் அது உங்களுக்கு கரிசனை தருகிறதா? கிறிஸ்தவர்கள் இந்த வாழ்கிற வாழ்க்கை நிமித்தமாக இயேசுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதே, அது உங்களை பாதிக்கவில்லை என்றால், நம்மை பாதிக்கவில்லை என்றால், நாம் தேவனோடு ஒரு பிதா என்கிற உறவில் இருக்கிறோமா இல்லையா என்பது சந்தேகமா இருக்கிறது. நம்முடைய பேருக்காக, நம்முடைய குடும்பத்தின் பேருக்காக, நம் பிள்ளைகளுடைய பேருப்பாக அவர்களை குறித்து என்ன சொல்கிறார்கள் ஜனங்கள் என்பதை குறித்து நாம் கரிசனைப்படுவோம் என்றால் நாம் நம்முடைய எண்ணங்களை எல்லாம் சரிப்படுத்த வேண்டும், தேவனிலே நாம் மையப்படுத்த வேண்டும். முதலாவது மூன்று விண்ணப்பங்கள், உம்முடைய நாம் பரிசுத்தப்படுவதாக பிதாவை, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. இது எல்லாமே பாருங்கள், இதெல்லாம் தேவனுக்கு எடுத்த காரியங்கள். மனுஷன் அடிப்படையிலே சுயத்தை மையமாக கொண்டவனாக இருக்கிறான். ஆதாம் இடத்திலே நாம் பெற்றுக்கொண்ட காரியம் ஒரு சுயத்தை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை, நம்மையே முதலாவது பிரதானமாக வைக்கிற காரியம். அநேக சமயங்களில் நம்மை மாத்திரமே முதலாவது வைக்கிற காரியம், நான், எனது, என்னுடைய குடும்பம். அநேகருடைய ஜனங்கள் அவர்கள் ரட்சிக்கப்பட்டாலும் நான், எனது, என்னுடைய குடும்பம் என்பதாய்தான் அவருடைய எண்ணம் இருக்கிறது. அவர்கள் இயேசுவையும் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி எனது குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும் என்றுதான் அவர்கள் பார்க்கிறார்கள். இயேசு இந்த சுயத்தை மையமாக கொண்ட வாழ்க்கையிலிருந்து நம்முடைய பிரச்சனைகள் எல்லாருக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய இந்த காரியத்திலிருந்து விடுதலை பண்ணவே இயேசு விரும்புகிறார். அநேக கிறிஸ்தவர்கள் எல்லா சமயங்களிலும் சந்தோஷமா இருப்பதில்லை, ஏனென்றால் அவர்கள் தங்களிலே மையம் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நல்லது நடந்தால் சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் எதிர்பார்த்த வேலை ஒரு கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் சந்தோஷப்படுகிறது இல்லை. ஏன்? அப்படி தேவன் இன்னும் சிங்காசனத்தில் தான் வீற்றிருக்கிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. சாத்தான் இன்னமும் தோற்கடிக்கப்பட்டு தான் இருக்கிறான். ஏன் சந்தோஷப்பட முடியவில்லை? ஏனென்றால் உங்களுக்கு விரும்பினது, நீங்கள் விரும்பினது உங்களுக்கு கிடைக்கவில்லை. இயேசு இந்த சுயத்தை மையமாக கொண்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய இந்த சுயத்தை மையமாக வாழ்க்கையிலிருந்து விடுதலை பண்ண விரும்புகிறார். இங்கே அந்த சுயத்தை மையமாக கொண்ட வாழ்க்கையிலிருந்து விடுதலை பண்ணும்படி இங்கே விரும்புகிறார் அவர். நாம் 11 அதிகாரத்திலே எங்களுடைய வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரம் என்று ஜபிக்க கற்றுக் கொடுத்தார். அது நம்முடைய உணவு உடை உறைவிடம், நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி. ஏனென்றால் அவர்களும் கல்வி பெற்று ஒரு வேலை பெற்று அவர்களும் தங்களுடைய அன்னதின ஆகாரத்தை சம்பாதிக்க வேண்டும். இவர்களுக்கெல்லாம் ஜபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், அதுவும் நல்லது. நம்முடைய தீமை நின்று ரட்சிக்கப்பட வேண்டும், அதுவும் நல்லது. ஆனால் நம்மை குறித்த இந்த 3 விண்ணப்பங்களும் முதலாவது தேவனுடைய நாமத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய மகிமையும் தேடின பிறகு வர வேண்டும். நம்முடைய முன்னுரிமை வரிசையை மாற்றுகிறார் ஆண்டவர். சரியான விதத்திலே எப்படி ஜபிப்பது? தேவனுடைய ராஜ்யம், அவருடைய சித்தம் நம்முடைய எண்ணங்களிலே முதன்மையானதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்னும் வேறு வகையில் சொல்லப்போனால் நம்முடைய முழு வாழ்க்கை முறையையும் அவரை மையமாக, அவருடைய நாமத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய மகிமையும் மையமாக வைக்கக்கூடியதான ஒரு வாழ்க்கையை மாற வேண்டும். யாருமே இந்த எல்லாருமே இந்த ஜபத்தை அப்படியே திரும்ப திரும்ப சொல்லலாம். ஒரு டேப் ரெக்கார்டில் பதிவு செய்து திரும்ப திரும்ப சொல்ல வைத்து அதை திரும்ப சொல்லலாம். ஆனால் மெய்யாகவே இதை அர்த்தத்தோடு ஜபித்தால் நீங்கள் ஒரு ஆவிக்குரிய நபர் தான் அப்படி ஜபிக்க முடியும். ஏனென்றால் ஒரு ஆவிக்குரிய நபர் மாத்திரம்தான் என்னுடைய முதலாவது முன்னுரிமை, முதலாவது கரிசனை தேவனுடைய நேமம் மகிமைப்பட வேண்டும் என்பதாக இருக்கும். இந்த தேசத்திலே, இந்த சபையிலே, என்னுடைய குடும்பத்திலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், பரிசுத்தப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும், சீக்கிரம் வர வேண்டும். தேவனுடைய ஆளுகை சபையிலே நிறுத்தப்பட வேண்டும். தேவனுடைய சித்தம் செய்யப்பட வேண்டும் என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய குடும்பத்திலேயும். எல்லாவிடத்திலையும் தேவனுடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். அப்படித்தான் ஒரு ஆவிக்குரிய நபர் ஜெபிப்பார். அதுதான் ஆவிக்குரிய நபருடைய அடையாளம். உங்களை இவைகள், இந்த 3 காரியங்கள் உங்களுடைய விருப்பங்களிலே முதன்மையானதாக இல்லாவிட்டால் உங்களை ஆவிக்குரியல் என்று எண்ணாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்களை மையமாகவே கொண்டிருந்தால் எப்பொழுதுமே இயேசுவையும் அந்த வட்டத்துக்குள்ளாக கொண்டு வந்து உங்களை சேவிக்கும்படியாக வைப்பீர்கள் என்றால், எனக்கு உதவி செய்ய வேண்டும், பாவத்தை மன்னிக்க வேண்டும், எனக்கு சுகமாக்க வேண்டும் என்பதெல்லாம் நினைப்பீர்கள் என்றால் இது கிறிஸ்தவம் அல்ல. இது ஒரு சுயத்தை மையமாக கொண்ட வாழ்க்கை. மதம் அதோடு சேர்ந்து கொள்கிறது. நாம் நம்முடைய மனம் திரும்ப வேண்டும். சுயத்தை மையமாக கொண்ட வாழ்க்கையிலிருந்து தேவனே மையம் கொண்டவராக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். அதற்கு பிறகு நம்மை குறித்த அந்த 3 விண்ணப்பங்களிலே பூமிக்குரிய காரியங்கள், அனுதின அப்பம். ஆனால் இதை பல்லவத்தில் எப்படி சுத்தம் செய்யப்படும், பூமியில் செய்யப்படாது என்பதோடு இணைத்து விடுங்கள். நான் சொல்லுகிறேன், என் பிதாவே, நான் உடைய சுத்தம் செய்வேன். பல்லவத்தில் தூதர்களுடைய சுத்தத்தை செய்வது போல, அதாவது உடனடியாக கீழ்ப்படிவது போல, நானும் இந்த பூமியிலே நான் கீழ்ப்படிவேன், உங்களுடைய சுத்தம் செய்வேன். அப்படி உடைய சுத்தத்தை செய்வதற்கு எனக்கு உதவி தேவை, எனக்கு சுகம் தேவை. ஆகவே எனக்கு அனுதின அப்பத்தை தாரும். இது அப்படி இந்த ரெண்டையும் ஒன்றாக்குங்கள். தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நீங்கள் ஆகாரம் தேடுகிறீர்களா, அல்லது உங்களுடைய சொந்த சித்தத்தை தேடுகிறீர்களா? பாவம் செய்வதற்கென்று உங்களுக்கு பலன் தேவையா, அல்லது தேவனுக்கு பிரியப்படுத்த பலன் தேவையா? எங்களுக்கு அனுதின ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். தேவனுக்கென்று வாழ ஒரு பலன் வேண்டி அப்படி ஜபிக்கிறீர்கள். இந்த ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்கப்படுத்தி நினைக்கிறேன். இந்த ஜபத்திலே நான் எனது என்கிற காரியமே இல்லை. நம்முடைய ஜபங்களிலே நான் எனது என்கிற காரியம் அடிக்கடி வரும். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஜபிக்க கற்றுக் கொடுத்த இந்த ஜபத்திலே அந்த நான் எனது என்கிற காரியமே இல்லை. எங்களுக்கு தாரும், எனக்காக வேண்டுகிறேன் ஆண்டவரே, ஆனால் என்னுடைய சகோதரனுக்கும் அது தேவை என்று சொல்லி என்னை மன்னியும், எங்களை மன்னியும் என்று சொல்கிறார். என்னையும் என்னுடைய சகோதரனையும் மன்னியும், எங்களை தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும் என்றுதான் ஜபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒரு மெய்யாகவே ஆவிக்குரிய மனுஷன் தேவனிலே அவன் மையம் கொண்டிருப்பான். தன்னுடைய காரியங்களுக்கு நின்று வரும்பொழுது தன்னை மாத்திரம் பார்க்க மாட்டான். மற்றவர்களும் அந்த குடும்பத்திலே, தேவனுடைய குடும்பத்திலே ஐக்கியமா இருக்கிற மற்றவர்களையும் அவன் சேர்த்துக் கொள்ளுவான். மற்றவர்களை குறித்து அவன் எண்ணுவான். ஆகவே கிறிஸ்து முதலாவது, அதற்கு பிறகு மற்றவர்களும் நானும் ஒன்று சேர்ந்து, நான் மாத்திரம் தனியனாக அல்ல. அதுதான் ஒரு ஆவிக்குரிய நபர் திரும்பிப்பார், சிந்திப்பார். தன்னுடைய பிள்ளைகளை குறித்து ஒருவன் இயற்கையாகவே சிந்திப்பான். ஆனால் மற்றவர்களை குறித்து, மற்றவருடைய பிள்ளைகளை குறித்து கரிசனைப்படுவது மனுஷிகமா? அது அதே அளவுக்கு கரிசனைப்படுவது மனுஷிகமாக அது சாத்தியமல்ல. ஆனால் நாம் மற்றவர்களுக்கு என்று கொஞ்சம் அக்கறையாவது கொள்ள வேண்டும். எங்களுக்கு இன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்களுடைய பாவத்தை எங்களுக்கு மன்னியும், நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல. அதுவும் முக்கியமான ஒரு விருப்பம். இது ஒரு வேண்டுதல். இந்த வேண்டுதலை ஆண்டவர் எடுத்து திரும்பமாக அதை வலியுறுத்துகிறார். 14 வசனத்திலே, நீங்கள் மனுஷருடைய தப்பிதங்களை மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். இதை, இந்த நிபந்தனை அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். இது சரி உண்மையா இல்லையா? தேவன் மன்னிப்பை செய்யாமல் தடுத்து விடுகிறாரா நீங்கள் மற்றவர்களை மன்னிக்காமல் இருந்தால்? நிச்சயமாக ஆம், அவர் மன்னிப்பை கொடாமல் தடுத்து விடுவார் நீங்கள் மற்றவர்களை மன்னியாதிருந்தால். தயவுசெய்து இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு அடிப்படையான கொள்கை. தேவன் மனுஷனோடு இடைபடுகிற விஷயத்திலே ஒரு அடிப்படை கொள்கையா இருக்கிறது. நீங்கள் மற்றவர்களை விடுதலையாக்கினால், மற்றவர்களுக்கு இரக்கமாய் இருந்தீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு இரக்கமாயிருப்பார். மற்றவர்களை மன்னித்தால் தேவன் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். அதை நாம் மத்தேயு 5 அதிகாரத்திலே பார்த்தோம். 7 வசனத்திலே, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இங்கே மற்றவர்களை மன்னிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள் என்று சொல்லலாம். மற்றவர்களை மன்னியாதவர்கள், அவர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள். இயேசு இதை வைத்து ஒரு உவமை சொன்னார். மத்தேயு 18 அதிகாரத்தில் மிக தெளிவாக சொன்னார். 21 வசனத்திலிருந்து 35 வசனம் வரை அங்கே ஒரு உவமை நாம் மிகவும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உவமை. அங்கே ஒரு ராஜாவுக்கு அநேக அடிமைகள் இருந்தார், ஊழியக்காரர்கள் இருந்தார்கள், அநேகம் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 100 கோடி ரூபாய் கடன்பட்டிருந்தான். அது பெரிய தொகை. ஒரு நபர், ஒருவன் ஒரு 100 கோடி ரூபாய் கடன்பட்டிருந்தால் எப்படி இருக்கும்? அதை அடைத்து தீர்க்கவே முடியாது. அந்த ராஜா அவனுக்கு இரக்கமுள்ளவனாக இருந்து அதை மன்னித்து விட்டான். இந்த 100 கோடி ரூபாய் உனக்கு மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டான். முழு கடனையும் நீ சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டியதில்லை என்று சொல்லிவிட்டான். அந்த மனுஷன் சென்று அவனுக்கு 100 ரூபாய் கடன்பட்டவனை பார்க்கிறான். எவ்வளவு அவன் மன்னிக்கப்பட்டான்? 100 கோடி ரூபாய். மற்றவன் இவனுக்கு எவ்வளவு கடன்பட்டிருக்கிறான்? 100 ரூபாய். அவன் அவனை கழுத்தை பிடித்து நெருக்கிறான். 100 ரூபாய் ஒரு சிறு தொகை அல்ல, 1 ரூபாய் அப்படி அல்ல. எனக்கு நீ இதை கொடுத்தான் ஆக வேண்டும். நீ கொடுக்கவில்லை என்றால் நான் உன்னை வழக்கு மன்றத்துக்கு எடுத்துச் சென்று உன்னை ஜெயிலில் போட்டு விடுவேன் என்று சொல்லி அப்படியே செய்துவிட்டான். மற்ற ஊழியக்காரர்கள் அதை பார்த்த பொழுது அதை ராஜாவிடத்தில் சொன்னார்கள். இந்த ராஜா அந்த ஊழியனை அழைத்து, நீ ஒரு துன்மார்க்கமான ஊழியக்காரனா இருக்கிறாயே, நீ என்னை மன்னித்தேன், உன்னுடைய கடனை மன்னிக்கபடி வேண்டினாய், நான் மன்னித்தேன், நீயும் அதே விதமாக மன்னித்திருக்க வேண்டாமா? நான் உனக்கு இறங்கினது போல நீ அவனுக்கு இறங்கி இருக்க வேண்டாமா? அவன் கோபமடைந்தவனாய் என்ன செய்தான்? அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கமளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தான். இன்னும் வேறு விதத்திலே சொல்ல போனால், அந்த மன்னிக்கப்பட்ட அந்த கடன் திரும்பமாக அவன் தலை மீது போடப்பட்டது. இதை எப்படி நாம் எடுத்துக் கொள்ள முடியும்? தேவன் நம்மை மன்னிக்கிறார், நம்மை திரும்ப மன்னியாமல் அதை மாற்றிவிட முடியுமா? நாம் செய்த பாவத்தை நம் மீது திரும்பமாக மன்னிக்காமல் போட்டுவிட முடியுமா? நாம் மற்றவர்களை மன்னியாதிருந்தால் அந்த வசனத்தின்படி ஆம், அப்படித்தான் ஆண்டவர் செய்வார். தேவன் நம்மளை மன்னித்து விட்டால் நம்முடைய பாவங்களை மறந்து விடவில்லை. அவர் நான் பாவங்களை நினையாதிருப்பேன் என்று தான் சொல்லுகிறார். அப்படி என்றால் அந்த பாவத்தை உனக்கு எதிராக நான் வைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். நானே என்னுடைய பாவத்தை நான் மறக்க முடியவில்லை. எப்படி தேவன் எல்லா பாவங்களையும் என்னுடைய மறந்து விடுவார்? இல்லை, அவர் அந்த பாவத்தை அறிந்திருக்கிறார், ஆனால் அதை எனக்கு விரோதமாக வைக்கவில்லை, நினையாதிருக்கிறார். அதுதான் தேவன் என்னுடைய பாவத்தை திரும்பமாக என் மீது போடுவார், நான் மற்றவர்களை மன்னிக்காவிட்டால் என்பது இந்த உவமை நமக்கு சொல்லுகிறது. நாம் மற்றவர்களை மன்னித்தால் தேவன் நம்மை மன்னிப்பார், நாம் மற்றவர்களை மன்னிக்காவிட்டால் தேவன் நம்மை மன்னிக்க மாட்டார். அடுத்த வசனம், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாதேயும். தேவன் நம்மை சோதிக்க, நம்முடைய திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அனுமதிக்க மாட்டார். ஆனாலும் நாம் இப்படி ஜெபிப்பது நல்லது. ஏனென்றால் நாம் சில சமயங்களிலே நம்முடைய சில சோதனைகள் நம்முடைய திறமைக்கு அதிகமாக இருக்கிறது. தேவன் நம்மை அப்படி அனுமதிக்க மாட்டார் என்பதை, நம்முடைய திராணிக்கு மேலாக அனுமதிக்க மாட்டார் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, எனக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடியதான அந்த சோதனைக்கு என்னை நடத்தாதேயும் என்று ஜெபிக்கலாம். ஆனால் தீமை நின்று என்னை ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபிக்கலாம். அப்படி ஜெபிக்கும் போது நாம் என்ன செய்கிறோம்? நாம் ஒரு தாழ்மையான நிலைமையில் இருந்து நான் எப்படி இந்த பாவத்தை ஜெயிக்க முடியும் என்பது எனக்கு தெரியாது, இந்த சோதனை ஜெயிக்க எனக்கு தெரியாது என்று தாழ்மையாக நாம் ஒத்துக்கொள்வது. ஆகவே பிதாவே, எனக்கு மிக அதிகப்படியாயிருக்கிறதான காரியத்துக்கு என்னை நடத்தாதேயும் என்று நாம் சொல்லுகிறோம். என்னுடைய உதவியற்ற நிலைமை, என்னுடைய இயலாத தன்மையை நான் தேவனிடத்தில் தாழ்மையாக ஒத்துக்கொள்கிறேன். நாம் சோதனைகளை ஜெயிக்கக்கூடிய திறமையுடையவர்கள் என்று நாம் நினைக்கக்கூடாது. அநேக கிறிஸ்தவர்கள் பாவத்தில் தோற்கடிக்கப்பட்டதற்கான காரணம் அவர்கள் அதிகப்படியான சுய நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த திறமை இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். அவர் பல்லை கடித்துக் கொண்டு உறுதி தீர்மானம் எடுத்து அப்படி செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். அப்படி முடியாது. தேவனிடத்திலே நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும், ஆண்டவரே அதிகப்படியான சோதனையை எனக்கு நடத்தாதேயும், எந்த சோதனையிலிருந்தும் நீர் என்னை விடுதலையாக்கும். ஏனென்றால் நான் தீமை நின்று நானாகவே என்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது. தீமை மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த மற்றவர்களை மன்னிக்கிற காரியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், மன்னிக்க முடியாது. அது பெரிய சோதனையா இருக்கிறது. யாரோ ஒரு உங்களுக்கு மிக மோசமான ஒரு தீமை செய்துவிட்டார் உங்கள் குடும்பத்துக்கு, அது மன்னிக்கிறது மிக மிக கடினமான ஒரு காரியம். அந்த நபர் உங்களுக்கு செய்த தீமையை ஒருவேளை நிரந்தரமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டாரா இருக்கும். ஏதோ ஒரு நபர் உங்களுக்கு செய்த காரியம் அப்படி ஒரு நிரந்தரமான பாதிப்பை ஏற்படுத்திவிட்டால் எப்படி நீங்கள் அவரை மன்னிப்பீர்கள்? தேவனிடத்திலே கிருபையை கேட்க வேண்டும். ஆண்டவரே, இந்த தீமை, இந்த மன்னியாதிருக்கிறதான இந்த ஆவி என்கிற இந்த தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். இந்த நபரை மன்னிக்க எனக்கு உதவி செய்யும். எனக்கு உதவி செய்யும்படியாக, அவரை மன்னிக்க உதவி செய்யும்படியாக நான் கேட்கிறேன் என்று ஜபிக்க வேண்டும். நம்முடைய பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது தான் ஜபம். தேவனிடத்திலே விசுவாசமானது, தேவன் எனக்கு நிச்சயமா உதவி செய்வார் என்கிற விசுவாசம். பரலோகத்தில் இருக்கிற தேவன் தம்முடைய குமாரனை என்னுடைய பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படியாக அவரையே என்னை அனுப்பினார். ரோமர் 8:32 சொல்லுகிறது, அவர் தம்முடைய குமாரனையே நமக்கு என்று கொடுத்தார். அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று ரோமர் 8 பார்க்கிறோம். அதற்கு பிறகு இந்த ஜபம் இப்படி முடிகிறது, மத்தேயு 6:13. ராஜ்யம் உம்முடையது, வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். இதுதான் மிக இது மிக முக்கியம். இப்படிதான் நம்முடைய ஜபத்தை முடிக்க வேண்டும். ஆண்டவரே, எல்லாவற்றின் முடிவிலும் நீர் என்னுடைய ஜபத்தை பதிலளித்து விட்டீர். நான் கேட்டதுக்கெல்லாம் நீர் ஜபத்தை பதிலளித்து விட்டீர். இப்பொழுது நான் ஒன்றை ஒத்துக்கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, உம்முடைய ராஜ்யம் உம்முடையது என்று ஒத்துக்கொள்கிறேன். உம்முடைய ராஜ்யத்தை தான் நான் தேடுகிறேன். உம்முடைய வல்லமை உம்முடையது. இந்த வாழ்க்கை வாழ எனக்கு வல்லமை இல்லை. பாவத்தை ஜெயிக்க எனக்கு வல்லமை இல்லை. இந்த வல்லமை உம்முடையது. நான் பாவத்தை மேற்கொள்ளும் பொழுது அந்த மகிமை அதுவும் உம்முடையது. அதற்கு பிறகு ஆமேன் என்று சொல்லி இந்த ஜபம் முடிகிறது. ஆமேன் என்றால் அது அப்படி ஆகும், அப்படியே ஆகும். இயேசு ஜபத்துக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்தார். லூக்கா 18:1 மனுஷர் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபிக்கும் பண்ண வேண்டும் என்று சொன்னார். லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். இரண்டு ஊமைகள் ஜபத்தை குறித்து அவர் சொன்னார். இதிலே விடாப்பிடியா இருக்கிறதை குறித்து சொன்னார். ஒரு விதவை ஒரு நியாயாதிபதியிலே லூக்கா 18:1 உள்ள வசனங்களிலே தொடர்ந்து அந்த நியாயத்தை பெறும் வரைக்கும் அந்த விதவை அந்த நியாயாதிபதியிலே போராடினாள். சாத்தானை ஜெயிக்கிறது, என்னுடைய மாம்சத்தில் இருந்த இச்சைகளை ஜெயிப்பதற்கு குறித்ததான விடாப்பிடியா இருத்தலை குறிக்கிறது. இன்னொரு உவமை லூக்கா 11:13, பலனுக்காக மற்றொரு கொடுக்கும்படியான ஒரு பலனை பெறும்படி ஒரு அப்பத்தை கேட்கிறதான ஒரு ஜபம். அங்கே விடாப்பிடியாய் தொடர்ந்து கேட்கிற அதை வலியுறுத்துகிறார் ஆண்டவர் அங்கே. ஆகவே ஜபத்திலே இயேசு கிறிஸ்துவின் முழு போதனையும் பாருங்கள். ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். தேவன் உங்களுடைய பிதா, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். மற்றவர்களை உதவி செய்யும்படியாக எல்லா காரியத்தையும் உங்களுக்கு அவர் தெரிவார். ஆகவே ஜபத்திலே தேவனுக்கு மகிமை கொடுங்கள், விசுவாசியுங்கள். அவர் நாம் கேட்கிற காரியத்தை கொடுப்பார் என்று விசுவாசியுங்கள். ஆமேன் என்று சொல்லிக் கொடுத்தார். ஜபிக்கலாம். பரலோக பிதாவே, நாங்கள் எப்படி ஜபிக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த முக்கியமான வேத பகுதியை நாங்கள் தியானித்தோம். அது எங்கள் வாழ்க்கையில் உண்மையாக மாற எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு நாமத்தில் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.